நமஸ்காரம். சமீபத்தில் உச்சநீதிமன்றம் திருவனந்தபுரத்து கோயில் நிர்வாகம் திருவிதாங்கூர் மன்னர்கள் அவர்கள் பரம்பரையில் வந்து இன்றளவும் இருக்குமவர்கள் அவர்களிடத்திலேயே இருக்க வேணும் என்று ஒப்படைத்திருக்கிறது. வரவேற்கத்தக்க ஒரு முடிவு தீர்வு. அனந்த பத்மநாப சுவாமி திவாகர முனிவர் என்பவருக்காகத்தான் தரிசனம் கொடுத்து நீண்ட நெடிய திருக்கோலத்தோட சயனித்துக் கொண்டிருக்கிறார். திருவள்ளார் என்கிற இடத்திலிருந்து திருவனந்தபுரம் நடுவாக திருப்பாப்பூர் ஈராக மிகவும் பெரிய திருக்கோலத்தோடு அவர் சயனித்திருந்தார். பின்னர் திவாகர முனிவரின் வேண்டுகோளுக்கிணங்க தன்னை சுருக்கிக் கொண்டு நம் போன்றவர்கள் கண்களாலேயும் தரிசிக்கும்படிக்கு எழுந்துருளியிருக்கிறார். மூன்று வாசல்கள், திருமுகத்தை சேவிக்க ஒரு வாசல், நாபியை சேவிக்க ஒரு வாசல், திருவடிகளை சேவிக்க கடைசி வாசல். அவர் திருமுக மண்டலத்தினுடைய ஆழம், காம்பீர்யம், பெருமிதம், கருணை இன்றெல்லாம் சேவித்துக் கொண்டே இருக்கலாம். திருவிதாங்கூர் மன்னர்கள் எப்படி அந்த பெருமானுக்கு கைங்கரியம் செய்திருக்கிறார்கள், இன்றும் என்னென்ன கைங்கரியங்கள் உள்ளன என்பவற்றில் ஒரு சிலதை கூறுகிறேன். 1686 ஆண்டு வரை மூலவர் எம்பெருமான் இலுப்ப மரத்திலேதான் இருந்தார். எப்படி புரி ஜெகந்நாதர் மரத்தால் ஆக்கப்பட்டவரோ அதைப்போல் இவரும் மரத்தால் தான் இருந்தார். அந்த ஆண்டு கோயில் தீப்பிடித்து விட்டது. பெருமானுடைய திருமேனி விக்கிரகத்தை தவிர மத்தனையும் அழிந்து போனது. இந்த தேசத்தை பரிபாலனம் பண்ணி கொண்டு வந்த ராஜா மார்த்தாண்டவர்மர் இந்த செய்தி கேட்டு கோயிலை மீண்டும் உத்தாரணம் செய்தார், திருப்பணி செய்தார். அப்போது எம்பெருமான் அவருடைய சொப்பனத்தில் வந்து என் திருமேனியையும் மாற்றிவிடுவீர் என்று கூறினார். அதற்குண்டான ஏற்பாடுகள் நடந்தன. 40 ஆண்டுகள் பெரும் திருப்பணி நடைபெற்றது. 1726 ஆண்டு கும்பாபிஷேகம் சம்ப்ரோக்ஷணம் நடந்தது. சுமார் 4000 சிற்பிகள், ஸ்தபதிகள், 6000 பணியாளர்கள், 100 யானைகள், இது இத்தனையுடன் இரவு பகலாக இந்த கோயில் திருப்பணி நடைபெற்றது. இந்த கோயில் பிராகாரமே 450 அடி நீளம், 350 அடி அகலம், 324 தூண்கள் உள்ளன. ஒவ்வொரு தூணிலும் ஒரு பாவை தன் கையிலே விளக்கை ஏந்தி கொண்டு இருப்பாள். ராஜா மார்த்தாண்டவர்மாவே இந்த திருப்பணியை நேரே மேற்பார்வை செய்து கட்டி முடித்தார். அந்த திருப்பணியின் போது ஒரு ஆச்சரியம். நேபாளத்திலிருந்து யானைகளின் அம்பாரியிலே ஆயிரக்கணக்கான சாலக்கிராம மூர்த்திகள் எந்த மாவட்டியும் இல்லாமல், யானை பாகனும் இல்லாமல் தானே இந்த ஊருக்கு வந்து சேர்ந்தன. பெருமான் உடனே சொன்னார், இதில் பாதியை வைத்து என் திருமேனியை உருவாக்குவீர். அரசனும் உள்ளே சால கிராமங்களை வைத்து மேலே கடுசக்கரையை சேர்த்து இன்னைக்கு நாம் சேவிக்கும் ஆச்சரியமான திருமேனியை உருவாக்கினார். 1726 கும்பாபிஷேகம் முடிந்தது. பின்னர் 1750 ஆண்டு ஒரு நாள் ராஜா மார்த்தாண்டவர்மருக்கு ஓர் எண்ணம் உண்டானது. இது இத்தனையும் நம் சொத்தல்ல, நாமும் பெருமானுடைய உடைமைதான், இந்த அரசும் அவருடைய உடைமைதான், அவர்தான் அரசர், அவர்தான் நிர்வாகத்தையே கொண்டவர். இதை சொல்லி தன்னுடைய உடைவாளை எடுத்து இந்த பெருமானின் சன்னிதானத்தை முன்னே வைத்து இனி அனைத்தையும் உன்னிடம் சமர்ப்பித்து விட்டேன் அடியேன் தேவரீருக்கு தாசன், பத்மநாபதாசன் என்று சொல்லி வணங்கினார். அன்றிலிருந்து இவர்களுக்கு பத்மநாபதாசர்கள் என்றுதான் திருநாமம். இன்றும் தினமும் காலையில் 7:30 to 8:30 ராஜா வந்து தரிசனம் பண்ணிவிட்டு போவார். பிரத்யேக தரிசனம். ஏதோ ஒரு காரணத்தினால் அரசரால் அன்று வர முடியவில்லை என்றால் அதற்கு ஒரு சிறு அபராத தொகை கட்டுகிறார் அரசன். பெருமானுடைய தாசன், அனைத்து தொண்டுகளையும் செய்ய வேண்டியவர் என்று பெருமைப்படுகிறார். இந்த கோவிலில் பங்குனி மாதத்திலும் ஐப்பசி மாதத்திலும் உற்சவங்கள் நடக்கும். அதில் 9 திருநாள் பள்ளிவேட்டை, 10 திருநாள் ஆராட்டு என்று ரெண்டும் நடக்கும். நாம் தீர்த்தவாரின்னு சொல்லுகிறோம், அதே போல் அங்கு நடக்கும். ராஜாவினுடைய சுந்தர விலாசம் என்கிற கோட்டை, அதில் பெரிய மண்டபம் உள்ளது. பெருமான் புறப்பாட்டின் போது ராஜாவினுடைய குடும்பத்தினர் முன்னே செல்வர். எந்த வாத்திய ஒலியும் கோஷமும் இருக்காது. கோட்டை வாசலில் உள்ளே முதலில் வில் அம்புடன் ராஜா செல்வார். அங்கிருக்கும் 3 தேங்காய்களை அடிப்பார். அது விரோதிகளையெல்லாம் ஒழித்தா போலே ஐதிஹ்யம். பின்னால் பள்ளிவேட்டை. அது முடிந்துதான் கோஷம் வாத்தியம் எல்லாவற்றோடும் பெருமானுடைய புறப்பாடு நடக்கும். ஆராட்டு உற்சவத்தின் போது சங்கமுகம் என்கிற கடற்கரைக்கு பெருமான் எழுந்துள்ளுவார். உற்சவர் முன்னே ராஜா பரிவாரங்களோடு செல்வார். தீர்த்தவாரி முடிந்தபின் ஆஸ்தானத்துக்கு வருவார். ராஜா மார்த்தாவண்டவர்மா காலத்தில் ஆயிரக்கணக்கான வேத விற்பன்னர்களை அழைத்து 4 வேதங்களையும் 7 முறை வரிசையாக சேவிக்க வைத்தார். முரஜப உற்சவம் என்னதற்கு பேர், கோலாகலமான உற்சவம். அதன் கடைசி நாளில் 100,000 தீபங்களை ராஜா ஏற்றினார். அது பத்ர தீப உற்சவம் என்று கொண்டாடப்படும். இப்படியெல்லாம் எத்தனையோ கைங்கரியங்களை செய்தவர்கள், தங்களுடைய சொத்தை பெருமானுக்காக சமர்ப்பித்தவர்கள், தங்களையே சமர்ப்பித்தவர்கள். இன்று நாம் 50,000 கோடி, 100,000 கோடி, 2,000,000 கோடின்னு சொல்லலாம். அந்த மதிப்பு முக்கியமல்ல. அது தங்கமா வைரமா முக்கியமல்ல. அது அத்தனையும் பெருமானுடைய சொத்து, நம்மதல்ல. அதை காக்க வேண்டிய பொறுப்பு தான் நம்மது என்று இத்தனை நாட்களும் அவர்கள் நடந்தது பாராட்டத்தக்கது, போற்றத்தக்கது. இன்று உச்சநீதிமன்றம் இந்த தீர்ப்பை வழங்கியிருந்தாலும் இதற்காக பலர் போராடியிருக்கின்றனர், ஒத்துழைத்திருக்கின்றனர், தங்கள் தங்களாலான்ற உதவியை செய்திருக்கின்றனர். முக்கியமாய் இதற்காக செய்த தன்னார்வ தொண்டர்கள், குழுக்கள், அதற்குண்டான வழக்கறிஞர்கள், வழக்குரைஞர்கள், இவர்கள் அனைவருக்கும் பக்தர்கள் சார்பில் நாம் அவசியம் நன்றி கிருதஜதையை தெரிவித்துக் கொள்ள வேண்டும். அவர்கள் பணி மேன்மேலும் வளரவும், அவர்கள் குடும்பத்தார் க்ஷேமத்தோடும் லாபத்தோடும் மேலும் இவர்களை பணிகளில் பெருமான் கொள்ளவும் பிரார்த்தித்துக் கொள்ளுவோம். அனந்த பத்மநாபஸ்வாமியின் திருவடிகளே சரணம்.
இந்த என் பணி ஆடியோவை உங்களுக்காக வழங்கியவர் வேலுக்குடி ஸ்ரீ கிருஷ்ணன் சுவாமி. இந்த ஆடியோவை தினமும் உங்கள் மொபைலில் பெற கிஞ்சித் என் பணி KINCHITENPANI என்ற ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலோ அல்லது ஆப்பிள் ஐ ஸ்டோரிலோ டவுன்லோட் செய்து கொள்ளவும். தினந்தோறும் இது போன்ற உபன்யாசங்களை கேட்டு மகிழவும்.